அமெரிக்க வட்டத்தின் சங்கநாதம் வானொலி நிகழ்ச்சியை பிளானட் FM 104.6 அலைவரிசையிலும் www.planetaudio.org.co.nz இணையதளத்திலும் செவிமடுக்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் காலை வந்தனங்கள்.
வணக்கம் நேயர்களே, குளிர்ச்சியான குதூகலமான நாளில் சங்கத்தமிழினால் சஞ்சலங்களை சாந்தப்படுத்துவதற்காக சங்கநாதம் சாரல் வீசும் நேரம் இது. ஜூலை மாதம் 28ஆம் திகதி ஆடி திங்கள் 12ஆம் நாள், ஹிஜிரி 1438, ஜில்ஹைதா 4, வெள்ளிக்கிழமை. ஈருலோகங்களிலும் இலகுவாக இனிமையாக வாழ, இருவரியால் பல பொருள் விளக்கும் வள்ளுவன் வார்த்தையில் வாழ வழங்குகிறோம் சுகமான சுருக்கமாக.
நிலை அஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலை அஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை. நிலை அஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலை அஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை.
வாழ்வின் தன்மையை கண்டு பயந்து துறந்தவர்கள் அனைவரிலும் கொலை செய்வதற்கு பயந்து கொல்லாத அறத்தை போற்றுகின்றவன் உயர்ந்தவனாவான்.
நேயர்களே, கடந்த சனிக்கிழமை மாலை நியூசிலாந்து திருமுருகன் ஆலய திருப்பணி சபையால் ஒழுங்கமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்ட முத்துச்சரம் நிகழ்ச்சியின் இடையே அத்தனை ரசிகர்களையும் அண்ணாந்து பார்க்க வைத்த நிகழ்ச்சி, செவிமடுத்தவர்களுக்கு கானாமிர்தமாக இனிமையூட்டிய இளம் பாடகி செல்வி அருட்சி அருணகிரிநாதனின் கச்சேரியை மறந்திருக்க முடியாது. அவரது பாடலுக்கு வயலின் இசை வழங்கிய அவரது சகோதரன் சியோன் அருணகிரிநாதன், அதற்கு இணையாக சுரேஷ் ராமச்சந்திரனின் மாணவன் புருஷோத் பிரபாகரனின் மிருதங்கமும் அரங்கத்தை ஆச்சரியப்படுத்தியதை சங்கநாத நேர்களுக்காக பதிவு செய்துள்ளோம். கேட்டு பாருங்கள். வருவது சங்கநாதத்தில் சங்கத்தமிழர்களின் சிற்பக்கலை பற்றிய தொகுப்பினை வழங்க வருகிறார் திருமதி லட்சுமி ஐயர் அவர்கள்.
சிற்பக்கலை ஆதி காலத்தில் இருந்தே தமிழர்கள் உருவ வழிபாட்டினை செய்தவர்களாவர். அக்காரணத்தினால் சிற்பக்கலை தமிழக கோயில்களில் இருந்து ஒரு சிறந்த இடத்தை பிடித்தது. சிற்பக்கலை என்பது 64 ஆயக்கலைகளில் ஒன்றாகும். பல பொருட்களில் இருந்து சிற்பங்களை உருவாக்க முடியும் என்னும் காரணத்தினால் மற்ற கலைகளை காட்டிலும் சிற்பக்கலை நன்கு வளர்ச்சியினை அடைந்தது. சிற்பங்கள் மண், சுடுமண், சுதை, கந்தம், உலோகம், கற்கள், மரங்கள் ஆகிய அனைத்து பொருட்களும் கொண்டு சிற்பங்கள் உருவாக்கப்பட்டன. கோயில் விமானங்கள், கோபுரங்கள் ஆகியன சிற்பக்கலையினை வளர்க்க உதவிய கட்டிட அமைப்புகள் ஆகும். சிற்பங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பன பற்றி சிற்ப சாஸ்திரம் எடுத்து கூறுகின்றன. சிற்பக்கலை கற்களால் கோவில்களில் அமைக்க ஆரம்பித்த பின்னரே நிலை பேர் அடைய தொடங்கின. அதன் முன்னர் சிற்பங்கள் மண் மற்றும் சுதை கொண்டு உருவாக்கப்பட்டன. அதன் பின் சுடுமண் சிற்பங்கள் சிறப்படைய தொடங்கின. பின் மர சிற்பங்களும் சிறப்படைய தொடங்கின. கடவுளின் மூலவர் சிலையும் மரத்தினால் செய்து வழிபடப்பட்டன. சுதை சிற்பங்கள் மண்ணால் ஆன சிற்பங்களைப் போலவே சிறப்பானதாக கருதப்பட்டது. சுண்ணாம்பு, கரும்புச்சாறு, வெள்ளச்சாறு, நெல்லிக்காய் சாறு ஆகியன கொண்டு வஞ்சிரம் தயாரித்து சுதை சிற்பங்கள் உருவாக்க பட்டன. காவேரி பூம்பட்டினத்தில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் இத்தகு சிலைகளை கண்டெடுத்தனர். பல்லவர் மற்றும் சோழர்கள் இத்தகு சுதை சிற்பங்களை கோபுரங்கள் மற்றும் விமானங்களில் பயன்படுத்தியுள்ளனர். இவை அனைத்தின் மூலமும் கலை வளர்க்கப்பட்டிருந்தாலும் இயற்கை சீற்றங்கள், கால ஓட்டம் ஆகியவற்றினால் சிற்பங்கள் விரைவில் அழிந்து சிதைந்தன. அக்குறையை போகவே வந்தவை கற்சிற்பங்கள் ஆகும். சங்க காலத்தில் கற்சிற்பங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் பல்லவர் காலத்திற்கு பிறகே இவை வளர்ச்சி பாதையில் செல்ல தொடங்கின. பல்லவர் காலத்தை அடுத்து சோழர் காலத்தில் கற்சிற்பங்கள் நளினத்தையும் சிற்பக்கலையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தையும் கொண்டு விளங்கின. சிற்பங்களில் வகைகள் புடை சிற்பம், முழு சிற்பம். புடை சிற்பம் என்பது ஒரு பகுதி மட்டும் சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கும் அமைப்பாகும். முழு சிற்பம் என்பது முப்பரிமாறின சிலையாகும். புடைப்புட சிற்பங்கள் குடைவரை, கோவில் தூண்களில் ஆகியவற்றில் காணப்படும். மூலவர் சிலை போன்றன முழு சிற்ப வகையினை சேர்ந்ததே ஆகும். நிலத்துக்கு ஒரே இடத்தில் இருக்கும் சிற்பம் கொடுமையான போரினையும் அதனால் ஏற்படும் விளைவினையும் எடுத்து கூறும் வல்லமை பெற்றது. தமிழர்களின் சிற்பங்கள் உலகத்தவரின் சிற்பங்களில் இருந்து வேறுபட்டது ஆகும். நடன அசைவுகள், முகபாவங்கள் ஆகிய அனைத்தும் நம் முன்னோர்களின் சிற்பங்களில் காணப்படுகின்றன. கல்லில் உருவாக்கப்பட்ட சங்கிலி, கிளியின் வாயில் உளுந்து பந்து ஆகியன தமிழர்களின் நுணுக்கமான கலைத்திறனுக்கு எடுத்துக்காட்டாகும். மாமல்லபுரத்தில் உள்ள நீர்த்தேக்க தொட்டி சரியாக வட்ட வடிவில் இருப்பதும் தஞ்சை பெரிய கோவிலில் சுற்று சுவரில் உள்ள சிறு சிறு துளைகளும் பிரமிக்க வைக்கும் கலை நுணுக்கங்களும் ஆகும். மேலும் உலகமே வியக்கும் அர்ஜுனனின் தவமும் பல்லவரின் சிற்பக்கலையில் சிறந்த எடுத்துக்காட்டாகும். சுவரோவியம் போல இதில் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. திருவல்லிக்கேணி கிருஷ்ணாபுரத்தில் உள்ள மன்மதரின் சிலையும் இது போன்ற பிரமிக்க வைக்கும் ஒரு சிற்பக்கலையே ஆகும். இக்கோவிலில் கல்லால் செய்யப்பட்ட மன்மதன் வைத்திருக்கும் கரும்பு உண்மையான கரும்பினை போல வளைந்து இருப்பதினையும் கரும்பின் இடையில் குண்டூசி செல்லும் அளவு சிறு துளை இறுதி வரை சென்றிருப்பதையும் உடைந்த பின்னே அறிந்து கொண்டனர். சமய உணர்வோடு கலை உணர்வோடு சேர்ந்து வளர்ச்சி பெற்றது தமிழ். பெருமையுடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் லட்சுமி ஐயர்.
தொலைபேசியிலும் முகப்புத்தகத்திலும் சிந்தனைகளை சிதறவிடும் பலர் மத்தியில் சிறந்த சிந்தனைகளை தாம் படித்த புத்தகங்களிலிருந்து தொகுத்து வழங்கும் திரு மெர்வின் கன்சன்ட்ரைன் அவர்கள்.
படித்ததில் சுவைத்தது இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் திரு திருவங்கடம் எழுதிய இனி எல்லாம் சுகமே என்ற புத்தகத்தில் இருந்து பழங்குடி மக்கள் என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரை. சந்தோஷம் உலகமெங்கும் சிறு சிறு பரிசுகளாக சிதறிக் கிடக்கிறது. கண்டெடுப்பவர்களுக்கெல்லாம் அது சொந்தம். ஆப்பிரிக்க காடுகள் இருக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சமயம் வேட்டைக்கார பழங்குடியினர் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அதுவரை நாகரிக உலகத்தையே எட்டி பார்த்ததில்லை. ஒரு முறை அந்த வழியாக சென்ற பாதிரி ஒருவர் அவர்களை பார்த்து விட்டார். அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். அங்கு சென்று அவர்களுடன் தங்கி பல நாகரிக விஷயங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். உழுவது, தண்ணீர் பாய்ச்சுவது, கிணறு எடுப்பது, அறுவடை என்று முதலில் விவசாயம் செய்வது எப்படி என்று சொல்லிக் கொடுத்தார். அந்த ஊரில் புதிதாக ஒரு கோயிலை கட்டினார். கோயிலுக்கு வந்து கடவுளை கும்பிடும்படி சொன்னார். பழங்குடியினர் தங்களிடம் உள்ள பணத்தை போட்டு வைக்க ஒரு வங்கியை ஏற்படுத்தினார். அந்த வங்கியில் கணக்கு எப்படி வைத்துக் கொள்வது என்று சொல்லிக் கொடுத்தார். அவர்களும் பாதிரி சொன்னதை எல்லாம் சில காலம் செய்து கொண்டு வந்தார்கள். ஆயினும் அவர்கள் யாரும் மகிழ்ச்சியாக இல்லாமல் இருந்து வருவதாக பாதிரிக்கு பட்டது. ஒரு நாள் அவர் ஊர் பெரியவரை கூப்பிட்டு, இவ்வளவு தூரம் நீங்கள் முன்னேறிவிட்ட பிறகு ஏன் பழைய மகிழ்ச்சியை உங்கள் முகத்தில் காணவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த பழங்குடியின தலைவன் சொன்னானாம், நாங்கள் நிம்மதியாக மிருகங்களை வேட்டையாடி கொண்டு சுட்டு தின்று கொண்டிருந்தோம். காட்டில் உள்ள காய்கனிகளை உண்டு வாழ்ந்திருந்தோம். சந்தோஷமாக இருந்தோம். எங்களுக்கு தோன்றிய கடவுள்களை நாங்கள் கும்பிட்டுக் கொண்டிருந்தோம். இடி, மின்னல், பாம்பு ஆகியவற்றை வணங்கிக் கொண்டிருந்தோம். எங்களுக்கு அவைதான் கடவுள். நாங்கள் பயப்படும் விஷயங்களை மட்டுமே வணங்குவோம். எங்களிடம் எது சேர்ந்தாலும் அதை பொதுவில் வைத்து எங்களுக்குள்ளேயே பங்கிட்டு உண்ணுவோம். இது உனது, இது என்னுடையது என்று பிரித்து வைப்பதற்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து எங்களுடைய உணவு முறையை மாற்றி ஏதோ பயிர் வைக்க சொன்னீர்கள், தண்ணீர் பாய்ச்ச சொன்னீர்கள், அறுவடை செய்ய சொன்னீர்கள். பயிர் வளர நீண்ட காலம் எடுக்கிறது. எங்களுக்கு பயிர் செய்வது பிடிக்கவில்லை. கோயிலுக்கு வந்து கும்பிட சொல்கிறீர்கள். எங்களுக்கு ஒரு இடத்தில் அடைபட்டுக் கொண்டு நாங்கள் நினைக்கும் போது சாமியை எங்களால் கும்பிட முடிவதில்லை. எல்லோருக்கும் எல்லாமும் பொது என்றிருந்தோம். உனது எனது என்று பிரித்துக் கொண்டு பணத்தை ஏதோ வங்கி என்று சொல்லி அங்கே போட சொல்கிறீர்கள். அதனால் என்ன லாபம்? யாருக்கு பயன் என்று புரியவில்லை. நீங்கள் தற்போது எங்களுக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டுகிறோம். தயவு செய்து இங்கிருந்து போய்விடுங்கள். நீங்கள் எங்களை விட்டு போய்விட்டால் எங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்பி சந்தோஷமாக இருப்போம் என்றான் அந்த பழங்குடி தலைவன். ஒரு முறை யோசித்து பாருங்கள், அவன் சொன்னதில் எத்தனை நியாயம் இருக்கிறது. நாம் வாழும் இன்றைய வாழ்க்கை கூட ஒரு வகையில் நமக்கு கற்பிக்கப்பட்ட, நம் மீது திணிக்கப்பட்ட விஷயங்களே. நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து எப்படி விரும்புகிறோமோ அப்படியே நாம் வாழ்ந்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டால், ஒருவேளை நாம் வாழ்வதற்கு வேறொரு சுகமான வழியை கண்டுபிடித்திருப்போமோ என்னவோ. பிற நகரங்களில் சாலைகள் போகும் பாசாரிகளையும் வாகன ஓட்டிகளையும் கவனித்து பாருங்கள். அவர்கள் இந்த கணத்தில் வாழ்வதே இல்லை. இறந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ வாழ்ந்து கொண்டு செல்போனில் பேசிக்கொண்டோ எங்கேயோ வெறுத்து பார்த்து கொண்டோ செல்வதை எங்கும் காணலாம். வாழ்க்கையின் ரகசியமே வாழும் கணத்தில் வாழ்வதுதான் என்பதை அவர்களுக்கு யாராவது சொன்னால் நல்லது. உடல் உழைப்பு சம்பந்தமான அதிக வலி தரும் வேலைகளை தவிர அனைத்து வேலைகளையும் உண்மையிலேயே அனுபவித்து செய்ய வேண்டிய சுவாரஸ்யமான வேலைகளாகத்தான் இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்யுங்கள். நடுவில் காத்திருக்க நேர்ந்தால் கூட இன்னொரு வேலையை தொடாதீர்கள். மிக மெதுவாக சாப்பிடுங்கள். உங்கள் வாகனங்களை மெதுவாக ஓட்டுங்கள். மன அழுத்தத்தை குறையுங்கள். தனிமையாக இருப்பதற்கென்று நேரம் ஒதுக்குங்கள். தனித்திருக்கும் போது ஒன்றும் செய்யாதிருக்க பழகிக் கொள்ளுங்கள். யாராவது எதையாவது உங்களுடன் பேசும் பொழுது முழு கவனத்துடன் கேளுங்கள். பகல் கனவு கண்டுகொண்டு விட்டேத்தியாக வானத்தை பார்த்து கொண்டிருக்காதீர்கள். பிறகு அவர் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு புரியாமலேயே போய் தவறான காரியத்தை முடித்து கெட்ட பெயர் வாங்கிக் கொள்ளும் அபாயம் இருக்கிறது. வீடுகள் கூட பலர் இப்படி நடந்து கொள்வது வழக்கமாகிவிட்டது. அரை மணி நேரம் மனைவி பேசிய பிறகு கணவன் ஒன்றுமே கவனிக்கவில்லை என்பதை ஒரு கேள்வியில் மனைவி கண்டுபிடித்து விடக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய கவனம் இருக்கிறது. உங்களை சுற்றி நிகழும் அனைத்து விஷயங்களிலும் கவனம் செலுத்துங்கள். சிறு சிறு விஷயங்களைக் கண்டு உற்சாகம் அடையுங்கள். வானவில்லை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இருக்கும் போதே நடந்து செல்பவர்கள் எத்தனை பேர் சிரிக்கிறார்கள் என்று கவனியுங்கள். எத்தனை நாய்கள் சென்றன, வானத்தில் எத்தனை பறவைகள் பறக்கின்றன என்று எண்ணி பாருங்கள். இந்தந்த வேலைகள் முடித்துவிட்டால் நான் அந்தந்த விஷயங்களை அனுபவிக்கலாம் என்று இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். நடுவில் சிறிது நேரம் கிடைத்தால் கூட அதை பயன்படுத்திக் கொண்டு முதலில் அனுபவித்து விடுங்கள், பிறகு வேலையை பார்த்துக் கொள்ளலாம். தொழில்நுட்பத்திற்கு அடிமையாகாதீர்கள். செல்போன், டிவி போன்றவற்றை எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் அணைத்து விடுங்கள். இன்றைய சமூக கூட்டு வாழ்க்கையில் தாங்க முடியாத குழப்பத்தையும் பொறுக்க முடியாத துயரத்தையும் அவைதான் ஏற்படுத்துகின்றன. இனி எல்லாம் சுகமே. சந்தோஷம் உலகெங்கும் சிறு சிறு பரிசுகளாக சிதறி கிடக்கிறது. கண்டெடுப்பவர்களுக்கெல்லாம் அது சொந்தம். இதுவரையில் நீங்கள் கேட்டது படித்ததில் சுவைத்தது.
அறிவித்தல் கருப்பு ஜூலை. நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் நாளை மறுநாள் 5:30 மணியளவில், இன்றைக்கு 34 வருடங்களுக்கு முன் என் தமிழ் இனத்தை அழித்ததையும் அதன் பின்னணியில் நடந்த உயிரிழந்தவர்களுக்காகவும் அஞ்சலி செலுத்தி அவர்களுக்கு மரியாதை செய்து நினைவு கூறவும் அழைக்கின்றது நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம். இடம் த்ரீ கிங் ஸ்பிக்லின் மண்டபம், நாளை மறுநாள் ஞாயிறு மாலை 5:30 மணிக்கு நடைபெறும். அத்துடன் மறைந்த எமது சமூக சேவையாளர் அவன்னா தேவராஜனின் நினைவு மலரும் வெளியீடும் நடைபெறும். அனைத்து தமிழ் உறவுகளையும் வருக புரிந்து அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர்.
நீண்ட நாட்களுக்கு பின் இன்று சங்கநாதத்தை அலங்கரிக்க வருகை தந்திருக்கும் திருமதி மங்களேஸ்வரி தம்பித்துறை அவர்கள், வணக்கம். அம்மா,
சங்கநாத நேயர்களுக்கு வணக்கம். மனிதனும் தெய்வமாகலாம் என்ற புத்தகத்தை படித்ததில் பிடித்ததை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொம்மையா உண்மையா, பிறவி தலையில் மறுபடி நம்மை கட்டுவன அசுர இயல்புகள், முத்து என்ற விடுதலைக்கு காரணமானவை தெய்வ இயல்புகள். நமது அசுரத்தனமான இயல்புகளில் இருந்து விலகி தெய்வீக இயல்புகளை நோக்கி பயணம் செய்வதே உயர் வாழ்வு, வாழ்க்கை பயணம். ஒரு குழந்தை பிறக்கும் போது தாய் தந்தை இருவரது மன இயல்புகள் எப்படி இருக்கின்றன என்பதை பொறுத்தே குழந்தையின் இயல்புகள் தீர்மானமாகின்றன. எனவே தெய்வீக எண்ணங்களுடன் பெற்றோர் சங்கமம் ஆனால் தெய்வீக எண்ணமுடைய குழந்தைகளை தோற்றுவிக்கலாம். மிருக வெறியை தனித்துக் கொள்வதற்காக மட்டும் உறவு கொள்வதும், அப்போது விபத்து போல கருவுறுவதும் மேலும் மேலும் அசுர மனிதர்கள் தோன்ற காரணமாகிறது. ஒரு கிராக் பதனிக்கு கூட தகுதி வேண்டி இருக்கிறது. ஆனால் தாய் தந்தை என்ற உயர்ந்த பதவிக்கு தகுதி ஏதாவது விதிக்கப்பட்டு இருக்கிறதா? காசிபர் என்ற முனிவர் மாயை என்ற அசுரப்பன் மீது காமங்கொண்டு கண்மூடித்தனமாக கலவி செய்து சூரபன்மன், சிங்கமுகன், தாரகன், அசமுகி என்று அசுர பிள்ளைகளை பெற்றார் என்கிறது கந்தபுராணம். எனவே மனிதன் தெய்வமாகும் திருப்பணி கருவறையிலே பெற்றோரின் பள்ளியறையிலேயே தொடங்க வேண்டும் என்கின்றேன். முறையான இந்து திருமணங்களிலே வேள்வி செய்து கலசத்தில் புனித நீர் வைத்து அந்த கும்பங்களில் சிவனையும் பார்வதியையும் அல்லது லட்சுமியையும் நாராயணனையும் ஆவாகனம் செய்து அந்த நீரால் தம்பதிகளை நீராட்டி அதன் பிறகே பள்ளியறைக்கு அனுப்புவர். சாந்தி முகூர்த்தம் என்று நேரம் குறித்து அந்நேரம் உறவு கொள்க என்பார்கள். தெய்வீகமான நேரத்தில் தெய்வீகமான எண்ணங்களுடன் பெற்றோர் கலந்தால் தெய்வீகமான பிள்ளைகள் தோற்றுவார்கள். அசுரத்தனம் அழிந்து தெய்வீகம் மலர வருங்காலத்துக்கு திட்டம் வைத்திருந்தன நம் முன்னோர். மீண்டும் அந்த மரபை பேணுங்கள். சொற்கட்டுக்கு 4 வாசல், நரகத்துக்கு மூன்று வாசல், பூனைக்கு வர பாவ புண்ணியம் என்கிற இரண்டு வாசல். ஆனால் தாயின் கருக்குழிக்கோ போகவும் வரவும் ஒரே வாசல். இந்த ஒரே வாசலுக்குள் நுழைய மறுபடி மறுபடி பிறக்க உயிர்களுக்குள் எத்தனை போட்டி, எத்தனை சண்டை. தெய்வீகமான முத்திக்கான நான்கு வாசலுக்கு கூட்டி போகும் மானிட பிறப்பு இறப்புள்ள பூமிக்கு அழைத்து செல்லும் அசுரத்தனமோ காமம் குரோதம் கோப தோபம் என்னும் நரகத்துக்கு மூன்று வாசலாலும் கருக்குழிக்குள் ஒற்றை வாசலாலும் நம்மை தள்ளிவிடும். எனவே எப்போதும் விழிப்பாக இருங்கள். உங்கள் அசுர இயல்பையும் தெய்வ இயல்பையும் உங்கள் வீட்டு பூசை அறையில் உள்ள படங்க கூட நிர்ணயம் செய்கின்றன. சின்ன சின்ன சாமியார்கள், சாமியடிகள், குறி சொல்விகள், தூர்வதைகள், பிணம் ஆனவர்களாக கூடியவர்கள் படங்களை வீட்டு பூசை அறையில் இருந்து தயார் செய்து வெளியில் எறியுங்கள். உங்கள் காமம் கோபம் லோபம் இவையெல்லாம் இந்த மனித பதர்கள் நமக்கிட்ட தண்டனையாக கூட இருக்கலாம். பகவான் ரமணர், விவேகானந்தர், ராமகிருஷ்ணர் போன்றவர்கள் படங்களுக்கு இது பொருந்துமா என்று கேட்டு என்னை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த வேண்டாம். அவர்கள் படங்களை கூட உங்கள் பாடாறையில் வரவேற்பறையில் வைக்கலாம். அவர்கள் உருவங்களை விட அவர்கள் வெளியிட்ட உண்மைகளை வழிபட பழகுங்கள். அவர்கள் படங்கள் முக்கியமே அல்ல, அவர்கள் சொன்ன பாடங்களே மிக மிக முக்கியம். உங்களை உயர்த்த அவர்களை பூசிப்பதை விட அவர்கள் சொன்னதை யோசிப்பதே முக்கியம் என்பதே என் கட்சி. புத்தவிகாரம் எனப்படும் புத்த மடத்தில் வெளிப்பக்கத்தில் நிறைய புத்த பொம்மைகள் வைத்திருப்பார்கள். அதற்கு பூ போட்டு சிலர் வழிபாடும் உண்டு. அப்படி ஒரு புத்த மடத்தில் குளிர்ந்த மிகுந்த ஒரு நாள் இரவில் அங்கு தங்கியிருந்த வயதான ஒருவருக்கு குளிர் தாங்க முடியவில்லை. அங்கிருந்த மத புத்த சிலைகளை சேகரித்து தீ மூட்டி ஆனந்தமாக குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். சிலைகள் படபட என்று எரித்த சத்தம் கேட்டு புத்த மடத்தின் தலைவர் வெளியே வந்து பார்த்தார். என்ன செய்கிறீர்கள் என்று அடித்தொண்டையில் கத்தினார். கோபம் வேண்டாம், புத்தர் கூடாது என்று சொல்லி இருக்கிறார் புத்தர் கருணாமூர்த்தி. என் கடுங்குளிரை நீக்கிவிட்டார். நீங்களும் வாருங்கள், உங்கள் குளிரையும் கோபத்தையும் போக்குவார் என்று மென்மையாக சொன்னார் கிழவர். உடனே புத்தரை இப்படி எரிக்கலாமா என்றார். ஓஹோ என்று சிரித்தபடி சாம்பலை குச்சியால் கிளறி ஏதோ தேடினார் கிழவர். என்ன தேடுகிறீர்கள் என்றார் குரு. புத்தருடைய எலும்புகளை தேடுகிறேன் என்றார் கிழவர். உமக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா? அதில் எப்படி எலும்புகள் இருக்கும் என்று குரு கத்தினார். நான் எரித்தது புத்தர் என்றால் அவர் எலும்புகள் அதில் இருக்க வேண்டுமே. மிச்சம் இருக்கும் சிலைகளையும் எரித்து பார்ப்போமா என்றார். பாவி பாவி என்று அலறியபடி கிழவரை கடுங்குளிரில் மடத்தை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்தினார். மறுநாள் காலை குரு வெளியே வந்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தார். கிழவர் ஒரு மைக்கல் மீது பூக்களை போட்டு புத்தம் சரணம் கச்சாமி என்று விழுந்து வணங்கிக் கொண்டிருந்தார். உடனே அது மைக்கல், அது எப்படி புத்தனாகும் என்று குரு கேட்டார். மரம் புத்தனாகும் என்றால் மைக்கல் ஏன் புத்தனாகாது? நேற்றிரவு எனக்குள் இருந்த புத்தர் குளிரில் அடங்கிய போது மரச்சிலைகளை எரித்து அவரை காப்பாற்றினேன். நீர் வெளியே தள்ளிவிட்டீர். உயிரற்ற புத்தருக்காக உயிருள்ள புத்தரை வெளியே எரித்து விட்டீர் என்று கிழவர் சிரித்தார். படங்களை விடுங்கள், பாடங்களை தொடுங்கள். பொம்மைகள் முக்கியமல்ல, உண்மைகளே முக்கியம். வணக்கம்.
உலகில் உலாவுகின்ற உண்மை தகவல்களை உன்னதமான குரலால் உணர்ச்சி பூர்வமாக வழங்க வருகிறார் வாழ்நாள் சாதனையாளர் கேசித்துறை அவர்கள்.
உலக வளம். அமெரிக்க செனட்டில் இடம்பெற்ற வாக்களிப்பு ஒபாமா கேயா என்கின்ற முன்னாள் அமெரிக்க அதிபரின் மருத்துவ திட்டத்தின் பெரும் பகுதியை இல்லாது ஒழிப்பதற்கான முடிவை மாற்றி அமைத்திருக்கின்றது. நேற்று அமெரிக்க செனட்டில் இடம்பெற்ற வாக்களிப்பானது 53 வாக்குகள் டொனால்ட் டிரம்பினுடைய பிரேரணைக்கு எதிராகவும் 47 வாக்குகள் ஆதரவாகவும் விழுந்துள்ளன. ஆகவே ஒபாமா கேயா என்ற மருத்துவ திட்டம் இறந்துவிட்டது என்று டொனால்ட் டிரம்ப் கூறியது செனட்டில் அவருக்கு வாய்ப்பாக கைகூடவில்லை. 100 உறுப்பினர்கள் கொண்ட அமெரிக்க செனட்டில் 52 உறுப்பினர்கள் அமெரிக்க அதிபரின் ரிப்பப்ளிக்கன் கட்சிக்கு இருந்தும் பிரேரணை தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது. 9 ரிப்பப்ளிக்கன் செனட்டர்கள் டொனால்ட் டிரம்புக்கு எதிராக பல்டி அடித்திருக்கின்றார்கள். இது இவ்விதம் இருக்க அமெரிக்க தேர்தலில் ஹிலரி கிளிண்டனை தோற்கடிப்பதற்கான தகவல்களை ரஷ்யாவிடமிருந்து பெற முயன்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் டொனால்டு டிரம்ப் குடும்பத்தினர் செனட்டால் பூட்டிய அறைக்குள் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருவது தெரிந்ததே. நேற்று முன்தினம் அமெரிக்க அதிபரின் மருமகன் ஜெரால்ட் குஷ்னர் விசாரிக்கப்பட்டார். இன்று டொனால்டு டிரம்பின் மகன் ஜூனியர் டிரம்ப் விசாரிக்கப்படுகின்றார். ரஷ்ய சட்டத்தரணி ரஷ்ய நாட்டு தூதுவர்களுடன் இவர்கள் தொடர்பு பட்டாலும் கூட தேர்தலில் ஹிலரி கிளிண்டனுக்கு எதிரான தகவல்கள் எதையும் பெறவில்லை என்று மறுத்துள்ளனர். அதேவேளை தகவல்களை பெறாவிட்டாலும் கூட தேர்தல் விவகாரங்களை பெற முயல்வதும் இன்னொரு நாட்டை அமெரிக்க தேர்தலுக்குள் புகுத்த எத்தனிப்பதும் அது சம்பந்தமான உரையாடல்கள் நடந்தால் அதை முறைப்படி போலீசாருக்கு அறிவிக்காமல் விடுவதும் குற்ற செயல்களாகும். இந்த வகையில் என்றுமில்லாத சிக்கலில் இந்த விவகாரம் மாட்டுப்பட்டு இருப்பதாக அங்கிருந்து கூறும் செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த நிலையில் ரஷ்யாவுக்கு எதிரான புதிய தடைகளை அமெரிக்க காங்கிரஸ் அறிவிக்க இருக்கின்றது. இது அமெரிக்க அதிபருக்கும் ரஷ்ய அதிபருக்கும் இடையிலான உறவுக்கு புதிய தடங்களாக அமைந்திருக்கின்றது. ரஷ்யா, ஈரான், வடகொரியா ஆகிய நாடுகளுக்கு எதிராக அமெரிக்க செனட்டில் புதிய தடைகள் வந்துள்ளன. இதற்கான தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் பெரும் எண்ணிக்கையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. 388 வாக்குகள் ஆதரவாகவும் வெறும் 2-2 வாக்குகள் மட்டும் எதிராகவும் விழுந்துள்ளன. ரஷ்யாவிற்கும் டொனால்டு டிரம்பின் கனவுகளுக்கும் எதிராக வாக்குகள் சரித்து கொட்டப்பட்டுள்ளன. இப்பொழுது இந்த பிரேரணை அதிபரின் கையெழுத்துக்காக வெள்ளை மாளிகை போயிருக்கின்றது. அவர் தனது அதிகாரத்தை பாவித்து தனக்குள்ள வீட்டோ உரிமையின் மூலமாக இந்த சட்ட மூலத்தை இல்லாது ஒழிக்கலாம், இல்லையேல் ஆதரித்து கையொப்பமிட்டாக வேண்டும். ஏற சொன்னால் எருதுக்கு கோபம், இறங்க சொன்னால் முடவனுக்கு கோபம் என்ற நிலையில் நடுவில் மாட்டுப்பட்டிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். மேலும் அமெரிக்க படைத்துறை அலுவலகமாகிய பென்டகன் அறிக்கை ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது. அடுத்த ஆண்டு அணுகுண்டை தாவியபடி பறந்து போய் கண்டம் விட்டு கண்டம் தாவி இன்னொரு நாட்டின் இலக்கை குறி தவறாவது தாக்கும் ஏவுகணையை வடகொரியா தயாரித்து முடித்துவிடும் என்றும் அந்த அறிக்கை அமெரிக்க அரசுக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அமெரிக்காவின் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான DIA இதை தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்காவின் நகரங்களை எப்போது வடகொரியாவின் அணுகுண்டுகள் எட்டித்தொடும் என்ற கேள்விக்கான பதிலாக இந்த அறிக்கை இன்று வாஷிங்டன் போஸ்டில் வெளியாகி இருக்கின்றது. தெற்கு பிரான்சில் ஏற்பட்ட மோசமான காட்டுத்தீ காரணமாக சுமார் 10,000 பேர் வரை வாழ்விடங்களை விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள். தொடர்ந்து பல நாட்களாக காட்டுத்தீ வளர்ந்து கொண்டிருக்கின்றது. 4,000 தீயணைப்பு படையினர் இதை தடுக்க போராடி கொண்டிருக்கின்றார்கள். பிரான்சை தொடர்ந்து பெட்ரோல் கார்களையும் டீசல் கார்களையும் விற்பனையில் இருந்து நிறுத்துவதற்கான முடிவுக்கு பிரிட்டன் வந்திருக்கின்றது. எதிர்வரும் 2040 ஆண்டில் இருந்து பெட்ரோல் டீசல் கார்களை விற்பது இல்லை என்ற முடிவுக்கு பிரிட்டன் வந்திருக்கின்றது. வளிமண்டலத்தை மாசடைய செய்து அந்த கழிவு காற்றுக்களிலும் புகையிலும் இருக்கின்ற மாலிக் ஜூல்கள் மனித சுவாசத்தில் கலந்து அவர்களை கொலை செய்து வரும் நிலையில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். இதற்கு பதிலாக மின்சார கார்களின் எதிர்காலம் பிரபலமாக இருக்கின்றது. சென்ற ஆண்டு கிரீன்லாந்து நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கம், சுனாமி அலை உயர்வும் தொடர்பான அமெரிக்க விஞ்ஞானிகளுடைய குழு அறிக்கை இன்று வெளியாகி இருக்கின்றது. இந்த தாக்குதல் மலைப்பகுதியுடன் அலைகள் மோதி உடைந்து விழுந்த காட்சிகளை முன்னர் பதிவு செய்திருந்தாலும் கூட சுனாமி ஏற்பட்டு அலைகள் கிளம்பிய பொழுது முதலில் 90 மீட்டர் உயரத்திற்கு அலைகள் எழுந்து அதன் பின்னர் சிறிய அளவிலாக பிரிந்து சென்றதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். 90 மீட்டர் உயரம் என்பது அதிர்ச்சி தருவதாகவே அமைந்திருக்கின்றது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கி சேதுரை.
இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய திரு அற்புதசிங்கம் ஐயா, திரு மேர்வின் கன்சன்டை, லக்ஷ்மி ஐயர், கே சி துரை, மங்களேஸ்வரி தம்பித்துறை ஆகியோருடன் தொழில்நுட்ப உதவி வழங்கிய டேனியல் பிரான்சிஸ் அவர்களுக்கும், எனக்கு இச்சந்தர்ப்பத்தை வழங்கிய நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்திற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் டேனி டேனியல். நன்றி, வணக்கம்.